அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி கஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மனிஸ்தஃபா வஆலிஹி ஷரஃபா ஃபுசூஸன் அலல் குலஃபா ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸிட்னி இல்மன் வஃபஹ்மன் வதஃபஹீமா. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله أخرجكم من بطون أمهاتكم لا تعلمون شيئا وجعل لكم السمع والأبصار والأفئدة لعلكم تشكرون صدق الله العليم. கால நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஃபக்கரு ஃபீ ஹல்கில்லா வலா தஃபக்கரு ஃபில்லா அவ் கமா கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகும். அண்ணல் எம்பெருமான் முஹம்மது முஸ்தஃபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அன்பியாக்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், இமாம்கள், இங்கே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருள் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று துவா செய்தவனாக என்னுடைய வார்த்தைகளை துவக்கம் செய்கின்றேன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குமுறைய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சிறப்பான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துவாவை பெற்ற பரக்கத்தான ரஹ்மத்தான ரஜப் மாதத்தினுடைய முதல் வாரத்திலே அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதத்தில் நடந்த நிகழ்ச்சி மிஃராஜ் இரவு. அல்லாஹ் நம்முடைய சிந்தனைகளை தூண்ட செய்கின்றான். சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு சில செய்திகளை அதன் மூலமாக தந்திருக்கின்றான். அந்த அடிப்படையிலே அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு குர்ஆனிலே விஞ்ஞானத்தையும் அறிவியலையும் சொல்லி தந்திருக்கின்றான். அன்னலம் பெருமான முஹம்மது முஸ்தஃபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையிலே ஆய்வுகளை செய்து பார்க்கும் பொழுது அறிவியலும் விஞ்ஞானமும் அதிகம் அதிகம் அதில் இருக்கின்றதை காண முடிகின்றது. அந்த அடிப்படையிலே நாம் குர்ஆனையும் ஹதீஸையும் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். குர்ஆனுடைய ஆயத்துக்களில் எத்தனைய செய்திகள் பொதிந்திருப்பதை மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் ஆய்வு செய்கின்றார்கள். நம்முடைய ஆய்வு இதில் ஏதாவது குறைகள் இருக்குமா என்ற ஒரு ஆய்வுதான் சமுதாயத்திலே ஒரு சிலர்களிடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் நல்லவைகளையே சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹ் நாம் சொன்ன ஆயத்திலே வல்லாஹு அஹ்ரஜக்கும் மிம் மிம் புத்தூனி உம்மஹாத்திக்கும், உங்களுடைய தாயினுடைய வயிறுகளில் இருந்து அல்லாஹ் உங்களை வெளியாக்கி இருக்கின்றான். லா தஅலமூன ஷய்யா, ஒன்றுமே அறியாதவர்களாக பிறக்கும் பொழுது நல்லது எது தீயது எது என்று சிந்தித்து செயல்பட முடியாத அறிவில்லாத ஒரு வஸ்துவாக ஒரு மனிதனாக அல்லாஹ் தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கி இருக்கின்றான். ஜாலக்கும் சம்ஹ, அல்லாஹ் உங்களுக்கு செவியை தந்திருக்கின்றான், வல் அபுசார பார்வைகளையும் அல்லாஹ் தந்திருக்கின்றான், வல் அஃஇதத்தை சிந்தித்து பார்க்கக்கூடிய இதயத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அல்லக்கும் தஷ்குரூன், ஏன் என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே அல்லாஹு தஆலா உங்களை உங்களுடைய தாயினுடைய வயிறுகளில் இருந்து வெளியாக்கி இருக்கின்றான், ஒன்றும் அறியாதவர்களாக வந்தீர்கள். இந்த ஆயத்தினுடைய விளக்கம் அதிகம் சொல்ல வேண்டும். சுருக்கமாக ஒரு மனிதனை அல்லாஹ் படைக்கும் பொழுது 40 நாள் ஒரு இரத்த கட்டியாக, அதற்கு அடுத்து சதை கட்டியாக, அதற்கு அடுத்து எலும்புகள், இப்படியாக திருக்குறான் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இதிலே அல்லாஹ் படைக்கும் பொழுது ஒரு மனிதனை முதல் முதலிலே அவனுக்கு காதை படைக்கின்றான், செவியை, அதற்கு அடுத்து பார்வையை படைக்கின்றான், கண்களை. இதில் அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு காது இல்லாமல் கூட வாழ்ந்துவிட முடியும், ஆனால் கண் இல்லை என்று சொன்னால் அவன் இந்த உலகத்திலே வாழ்வதே வேஸ்ட் என்பதாக ஒரு நிலை ஏற்படும். இங்கே அல்லாஹ் சொல்லும் பொழுது முதலிலே காதை நான் படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அதற்கு அடுத்து இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், யானை படையை நாம் அழித்தோம், அதை நீங்கள் பார்க்கவில்லையா என்பதாக. இந்த அலம் தர கைஃப சூராவினுடைய முஃபஸ்ஸிரீங்கிற விளக்கம் சொல்லும் பொழுது, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆமினா அம்மையார் அவருடைய கர்ப்பத்திலே இருக்கின்றார்கள், 6 மாத குழந்தையாக வயிற்றிலே இருக்கின்றார்கள். அல்லாஹ் கேட்கிறா, நீங்கள் பார்த்தீர்களா என்பதாக. இந்த தர என்ற வார்த்தைக்கு அரபியிலே இலக்கணத்தின் பிரகாரம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நேருக்கு நேராக பார்ப்பதற்குத்தான் தர என்ற வார்த்தையை உபயோகம் செய்வார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கர்ப்பத்திலே இருக்கும் பொழுது யானை படை அழிக்கும் பொழுது அவர்கள் பார்த்தார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அங்கே நடந்ததையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். அவர்கள் நடந்த அந்த செய்திகளை பார்க்கவும் செய்தார்கள், கேட்கவும் செய்தார்கள் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது. இதை சொல்லி 1436 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தை வெளியிலே நடக்கும் நிகழ்ச்சியை பார்க்க முடியும் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றார். இன்றைக்கு ஆய்விலே கண்டுபிடித்திருக்கின்றார்கள், ஒரு பெண் மாதமாக இருக்கின்றாள் என்று சொன்னால் அதிர்ச்சியான செய்தியை அவர்கள் கேள்விப்படக்கூடாது, பயமூட்டும் பார்வைகள் உள்ள காட்சிகளை பார்க்கக்கூடாது என்பதாக இன்றைய ஆய்வுகள் சொல்லித் தருகின்றன. இதை 1436 ஆண்டுகளுக்கு முன்னாலே அல்லாஹ் தெளிவாக நமக்கு சொல்லி தந்துவிட்டான். ஆக படைக்கும் பொழுது அல்லாஹ் முதலிலே செவியைத்தான் படைக்கின்றான். அதில் பார்க்கும் பொழுது இன்றைக்கு வெளியிலே நடக்கக்கூடிய, உதாரணமாக டிவியை ஒரு கர்ப்பிணி பெண் பார்த்தார்கள் என்று சொன்னால் உள்ளே இருக்க குழந்தை இங்கே நடக்கதை கேட்கின்றாள், ஆகவே அதை நீங்கள் பார்க்க வேண்டாம் என்று இன்றைய டாக்டர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக திருக்குறானுடைய ஆயத்துக்களை சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அதை சிந்திப்பதை விட வேறு சிந்தனைகள் தான் நமக்கு இருக்கின்றது. குரானுக்குள்ளே நாம் சென்று விட வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும், ஹதீஸுகளையும் ஆய்வு செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்த அல்லாஹ் இன்னொரு ஆயத்திலே சொல்கின்றான், அஃபலா யத்தத்தப்பரூன் அல் குர்ஆன, குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் சிந்தித்து பார்க்க சொல்கின்றான். குர்ஆனிலே சொல்லக்கூடிய செய்திகள் எவ்வளவு இருக்கின்றது! சிலர்கள் குர்ஆனுக்கு அர்த்தம் பார்த்து விட்டால் போதும் என்று நினைக்கின்றார்கள், ஒன்றுமே விளங்காது. தர்ஜுமாவும் மட்டும் பார்த்து விட்டோம் போதும் என்று நினைத்தால் அவர்களுடைய நிலை தடுமாறிவிடும். தப்சீரை பார்த்தால்தான் விளக்கம் சொல்ல முடியும். ஆகவே தப்சீர்களையும் நாம் படிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறையை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும் என்று சிந்தனையை அல்லாஹ் நமக்கு தூண்டுகின்றான். ஒரு மனிதர் தும்மல் விடுகின்றார். அவர் தும்மி முடித்தவுடனே அல்ஹம்துலில்லா என்பதாக சொல்லுகின்றார். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே சொந்தம் என்பதாக. ஒரு இஸ்லாமியரும் ஒரு கிறிஸ்தவரும் பயணம் செல்லும் பொழுது தும்மல் ஏற்படுகின்றது. தும்மியவுடனே அல்ஹம்துலில்லா சொல்லுகின்றார். அந்த கிறிஸ்துவர் கேட்கின்றார், நீங்கள் ஏன் அல்ஹம்துலில்லா சொன்னீர்கள், அதுக்கு என்ன அர்த்தம்? அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே சொந்தம் என்று சொன்னார்கள். தும்மியதற்கும் அல்லாஹ்வை புகழ்வதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது என்று கேட்டபொழுது, தும்மினால் அல்ஹம்துலில்லா சொல்ல வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி தந்திருக்கின்றது, அதற்கு அடுத்து வேற ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டார். இவர் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் தும்மும் பொழுது அந்த உயிர் ஹார்ட் அப்படியே அந்த துடிப்பு நின்று விடுகின்றது. அவன் தும்மி முடித்ததற்கு பின்பு அல்லாஹ் நினைத்தால் அதை உயிர்ப்பிக்க முடியும், இல்லை என்றால் மௌத்தாக்க முடியும். தும்புகிற நேரத்தில் உயிர் நம்மகிட்ட இல்லை, அல்லாஹ் உயிரை எடுத்துதான். தும்மி முடித்ததற்கு பின்பு அல்லாஹ் என்ன செய்யறான், உயிரை கொடுக்கிறான். அதனால்தான் அல்லாஹுவை புகழுகின்றார்கள் என்ற ஆய்வை ஒரு கிறிஸ்துவர் வெளியிட்டிருக்கின்றார். ஆக நாம நினைக்கிறோம், என்னமோ பிஸ்மில்லா சொல்லணுமுங்க, அல்ஹம்துலில்லா, கொட்டாய் வந்து அவதுல்லாஹி மின ஷைத்தான் சொல்லணும்னு சொல்றாங்களே தவிர, அதுக்கு என்ன விளக்கம் என்பது நமக்கு கண்டிப்பாக தெரியாது. தெரிவதற்குள்ள ஆசையும் நம்மிடத்தில் இல்லை. ஆகவே ஆய்வு செய்ய வேண்டும். உணவு சாப்பிடுகின்றோம், சாப்பிட்டு முடித்ததற்கு பின்பு இன்றைய சாப்பாடு சொல்லவே வேண்டாம். கையில கத்தி இந்த பக்கத்தில் ஒரு டீஸ்பூன் கொடுத்துருவாங்க, ஒரு குத்து குத்தணும், அப்புறம் அதை கரண்டியை எடுத்து வாயில வைக்கணும், சாப்பிடணும். இதுதான் வேலை இன்னைக்கு, இது நாகரீகம். ஆனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் உணவு உண்டு முடித்ததற்கு பின்பு கையை சூப்பி சாப்பிட வேண்டும், கடைசியாக சூப்ப வேண்டும். அப்ப இது எதற்காக அப்படி செய்ய வேண்டும் என்று ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது இன்றைய ஆய்வுகள் வெளியிடுகின்றது, நம்முடைய நகத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் இருந்து ஒரு நீர் சுரக்கின்றது, அதை சூப்பும் பொழுது மட்டுமே அந்த நீர் வெளியே வருகின்றது, அது வயிற்றுக்குள் சென்று செரிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கின்றது. ஒரு மனிதன் சாப்பிட்டு முடித்தவுடனே அந்த விரலை சூப்புகின்றான் என்று சொன்னால் செமிக்கக்கூடிய தன்மையை அது ஏற்படுத்துகின்றது என்று இன்றைய ஆய்வு சொல்லுகின்றது. ஆனால் நாம சாப்பிடக்கூடிய சாப்பாடு எப்படின்னு சொன்னா கையை யூஸ் பண்ணுவதே கிடையாது, அந்த அநாகரிகம் என்று சொல்லுகின்றோம். டீஸ்பூனை வச்சுதான் இன்னைக்கு குழந்தைக்கு நம்ம சாப்பாடு ஊட்டுகின்றோம். அப்புறம் கையை எப்படி சூப்ப முடியும்? பக்கத்தில் ஸ்ப்ரைட்டு செவன் அப்பு இதை குடிச்சிட்டோம்னா செமிக்கும், செமிக்கவா செய்யும்? பெப்சியில் மட்டும் 15% பூச்சி மருந்துகள் இன்னைக்கு கலக்கப்படுகின்றது. இன்னைக்கு எடுத்த உடனே அதைத்தான் சாப்பிடுகின்றோம். என்ன சொல்ல போனா, பெப்சி கொக்கோ கோலா என்பது இதை விற்று இஸ்லாமியர்களை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஞாபகம் நமக்கு இருக்கும். ஆகவே அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் உடலுக்கு ஆரோக்கியம் இல்லாத ஒன்று, மறுபக்கம் நம்மை அதை விற்று அழித்துக் கொண்டிருக்கின்றான். ஆகவே அதை செய்யக்கூடாது. இன்றைய ஆய்விலே இது போன்று சாப்பிடுவது உடலுக்கு ஆரோக்கியம் இல்லை என்று அறிவித்திருக்கின்றார்கள். ஆனால் 1437 ஆண்டுகளுக்கு முன்பு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு எப்படி உண்ண வேண்டும், உணவு உண்பதற்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும், முடித்ததற்கு பின்பு என்ன செய்ய வேண்டும் அனைத்தையும் சொல்லி தந்து விட்டார்கள். ஆகவே ஹதீஸுகளையும் நாம் ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் இன்னொரு இடத்திலே இப்படி சொல்லுகின்றான், ஆடு மாடு ஒட்டகைகளில் கால்நடைகளில் உங்களுக்கு ஒரு படிப்பினை இருக்கின்றது. நுஸ்கீக்கும் மிம்மா பி புத்தூனிஹா, அல்லாஹ் உங்களுக்கு அந்த ஆடு மாடு ஒட்டகையினுடைய வயிறுகளில் இருந்து ஊட்டுகின்றான், குடிக்க செய்கின்றான். மிம் பைனி ஃபர்தின் வ தமின், இரத்தத்துக்கும் சாணத்துக்கும் மத்தியிலேயே அல்லாஹ் உங்களுக்கு ஊட்டுகின்றான், குடிக்க தருகின்றான். லபனன் பாலை தருகின்றான், ஹாலிசன் சுத்தமான பாலை தருகின்றான், சாயிகன் ருசியான பாலை அல்லாஹ் தருகின்றான். லிஷாரிபீன் குடிக்கக்கூடியவர்களுக்காக வேண்டி. இன்றைக்கு நாம பாலை குடிக்கிறோம், மாட்டிலிருந்து கறக்கக்கூடிய அந்த பால் சாணத்துக்கும் இரத்தத்துக்கும் மத்தியில் இருந்து அல்லாஹ் நமக்கு தருகின்றான். ஃபஸ்ரீன்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, இரத்தத்தினுடைய நிறமும் பாலில் கலப்பதில்லை, சாணத்தினுடைய அந்த வாடையும் அதில் கலப்பதில்லை, ரெண்டையும் அல்லாஹ் தனித்தனியாக வைத்து பாலை மட்டும் ருசியாக தெளிவாக அல்லாஹ் நமக்கு ஊட்ட தந்திருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லித் தருகின்றான். கொஞ்ச நேரம் அல்லாஹ் நினைச்சு சாணத்தினுடைய அந்த வீச்சத்தையும் இரத்தத்தினுடைய அந்த நிறத்தையும் இந்த பாலில் அல்லாஹ் கலக்க செய்தால் இன்றைய நிலை என்னவாகும், அல்லாஹ் எப்படி தந்திருக்கிறான். ஃபில்டர் உள்ள இருக்குங்க, மிஷின் நம்ம உடம்புக்குள்ள எல்லாம் வச்சிருக்கிறான். இன்னைக்கு தண்ணியை பார்க்கிறோம், ஃபில்டர் தண்ணி தான் இன்னைக்கு எல்லாருமே குடிக்கிறோம். இதுக்கு எத்தனையோ பல லட்சங்கள் செலவு செய்யப்படுகின்றது. அல்லாஹு தஆலா அந்த உடலில் எத்தனையோ ஃபில்டர்களை எல்லாம் வச்சிருக்கிறான். எத்தனை லட்சம் நாம செலவு செய்கின்றோம், மூச்சு விடுகின்றோம். ஒரு மனிதன் மூச்சு விடுகின்றான், மூச்சு விடவில்லை என்று சொன்னால் மவுத்து. இந்த மூச்சு வெளியே வருது, இதற்கு காரணமா இருக்கிறது யார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ். அல்லாஹ் மூச்சை நிப்பாட்டி விட்டால் மவுத்து தான். இந்த மூச்சு வெளியே வருத எவ்வளவு செலவு செய்யறோம். ஒரு இடத்துல காற்று வர வேண்டும் என்றால் ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு உள்ள வெக்கையில வெயிலில் ஏசி இல்லை என்று சொன்னால் உட்கார முடியல, காற்று வேண்டும், காற்றோட்டமாக இருக்க வேண்டும். சில வியாதிகள் அதற்கு காற்றோட்டம் தேவை. மரங்களில் பக்கத்தில் நீங்கள் செல்லுங்கள், புல்வெளியில் நடங்கள். இன்றைக்கு சொல்லக்கூடிய செய்தி இதுதான் இன்று. ஆனால் அல்லாஹுத்தாலா 1437 ஆண்டுகளுக்கு முன்பு அனைத்து செய்திகளையும் சொல்லிவிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லி தந்து விட்டார்கள். ஆனால் ஆய்வு செய்வதை நாம் மறந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் எப்படி சொல்லுகின்றான், அந்தும் அன்சல் மூஹு மினல் முஸ்னி அம் நஹுனுல் முன்சிலீன், வானத்தில் இருந்து மேகத்தில் இருந்து வரக்கூடிய மலையை நாம் இறக்குகின்றோமா அல்லது நீங்கள் இறக்குகின்றீர்களா. அந்தும் அன்சல் துமுஹு மினல் முஸ்னி அம் நஹுனுல் முன்சிலீன் லவ் நஷா உஜ அல்நாஹு உஜாஜன் பலவுலா தஷ்குரூன், அல்லாஹ் சொல்லுகின்றான், மேகத்திலிருந்து மழையை தண்ணீரை நான் உங்களுக்கு தருகின்றேன், அதை நீங்கள் இறக்குகின்றீர்களா அல்லது நாம் இறக்குகின்றோமா? நான் நினைத்தால், அல்லாஹ் சொல்லுகின்றான், நான் நினைத்தால் அந்த மேகத்தில் இருந்து வரக்கூடிய மழையை தண்ணீரை உஜாஜன் உப்பாக மாற்ற முடியும். பலவுலா தஷ்குரோன், அப்படி உப்பா இல்லையே மழை தண்ணீரை குடித்து பார்த்தோம் என்று சொன்னால் அதனுடைய ருசி உலகத்திலே எந்த விலை கொடுத்தும் யாரும் வாங்க முடியாது. அப்படிப்பட்ட ருசியான தண்ணீர் மட்டுமல்ல, அந்த தண்ணீரால் யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. ஃபில்டர் தண்ணியை குடிக்கும்போது டாக்டர் சொல்றாங்க வியாதி இருக்கிறாங்க, கார்பரேஷன் தண்ணியை குடிச்சா அதுல கிருமி இருக்கிறாங்க. எந்த தண்ணியை எப்படி குடிக்கிறதுன்னு யாருக்கும் இன்னும் தெரியாம தான் குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், நான் இறக்கக்கூடிய அந்த மழையை தண்ணீரை நான் உப்பாக மாற்றி விட்டால் குடிக்க முடியுமா, விவசாயம் செய்ய முடியுமா? எதற்குமே யூஸ் ஆக முடியாது, யூஸ் பண்ணவே முடியாது. அப்படி இல்லாம உங்களுக்கு நான் மிருதுமான நல்ல ருசியான ஒரு தண்ணீரை தந்திருக்கின்றேனே, தருகின்றேனே, நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கின்றார். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், யௌம நகூலு ஜஹன்னம ஹலீம் தலஅதி வ தகூலு ஹம்மிம் மஸீத். அல்லாஹ் நரகத்தை பார்த்து கேட்கிறான், இவ்வளவு கற்களையும் ஈமானை ஏற்றுக்கொள்ளாத, ஈமானை ஏற்றுக்கொண்டு பாவம் செய்த பாவிகளையும் உனக்கு நான் தந்திருக்கிறேன், இது போதுமா என்பதாக அல்லாஹ் நரகத்தில் கேட்கிறார். நரகத்திடத்துல எல்லாம் கேட்கிறான், இவ்வளவு பேரை உனாது நான் போட்டுட்டேன், உனக்கு போதுமா, நிறைந்து விட்டதா என்பதாக நரகம் சொல்லுகின்றது. தகூலு ஹல் மிம் மஸீது, இன்னும் கொஞ்சம் வேணுமே எனக்கு அப்படின்னு சொல்லி. இப்ப நரகத்தினுடைய அளவு நம்முடைய மூளைக்கு அப்பாற்பட்டது, அது எவ்வளவு பெரியது, எப்படி இருக்கும் யாரும் சிந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதை அல்லாஹ் இப்படி சொல்லுகின்றான், நரகம் இப்படி கேட்கின்றது, போதுமானு கேட்கிறிய அல்லாஹ், இன்னும் நிறைய வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த நரகத்தினுடைய அந்த அகலம் நீளம் எவ்வளவு இருக்கும்? அல்லாஹ் இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க சொல்லுகின்றான். அடுத்து அல்லாஹ் இன்னொரு இடத்துல எப்படி சொல்லுகின்றான், உஸ்லிஃபத்துல் ஜன்னத்துல் இல் முத்தகீன். எப்படின்னு சொன்னா, நன்மை செய்தவர்கள், ஈமான் கொண்டு சாலிகான அமல் செய்தவர்களை அல்லாஹ் சுருக்கமாக சொல்லுகின்றேன், அல்லாஹ் சுவனத்துக்கு அனுப்புகின்றான். ஒரு மனிதனை நரகத்துக்கு அனுப்பும்போது மாட்டேன், நான் போக மாட்டேன், இந்த நரகத்தினுடைய வேதனையை தாங்க முடியாது, யா அல்லாஹ் இது வேண்டாம் என்று ஒரு மனிதன் சொல்லுவான். ஒரு மனிதன் அல்லாஹ் சொர்க்கம் போக சொல்லும் போது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவானா? எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் சுவனமே போதும். ஆனால் ஒரு கூட்டம் சொல்லும், சொர்க்கம் எங்களுக்கு வேண்டாம். அல்லாஹ் சொல்லுவா, எப்ப உங்களுக்கு சுவனத்துக்கு தானப்ப அமல் செஞ்சீங்க, நான் தந்துட்டேன், நீங்க சுவனம் செல்லுங்கள், போங்க, போகவே மாட்டோம். அப்ப என்ன வேண்டும்? லிகா உல்லா, உன்னை நேரடியாக சந்திக்க வேண்டும். லிகா உல்லா எங்களுக்கு வேண்டும், உன்னை பார்க்காமல் சுவனம் செல்ல மாட்டோம், நேரடியாக நாங்கள் பார்க்க வேண்டும். நேரடியாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நிறைய அமல் செய்ய வேண்டும். இந்த பாவத்தினுடைய சூழ்நிலையில், இந்த துனியாவில் பாவத்தில் நாம் மூழ்கி கிடக்கிறோம், சுருக்கத்தினுடைய வாடை போதும் என்ற எண்ணம் தான் நமக்கு ஏற்படும். அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வுடைய சந்திப்பு எப்படி கிடைக்கும்? அல்லாஹ் சொல்லுவான், இல்லை சுவனத்துக்கு செல்லுங்க, இப்போ சந்திக்க முடியாது என்பதாக, போற மாதிரி தெரியல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இந்த ஆயத்தில், உஸ்லிஃபத்துல் ஜன்னத்துல் லில் முத்தகீன், இந்த முத்தகீன்கள் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்த இவர்கள் சுவனம் செல்ல மறுக்கின்றார்கள்,
சுவனத்தை இவர்களுக்கு பக்கத்திலே கொண்டு வாருங்கள் என்று சுவனம் கொண்டு வரப்படும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், பல்கீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், பல்கீஸ் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் ஒரு பெரிய மாளிகை, அவர்கள் வாழ்ந்த மாளிகை, ஒரு பெரிய கூட்டத்தோடு சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் தான் ஹுதுஹுது பறவை வந்து சொல்லுகின்றது, இந்த மாதிரி ஒரு பெண் அந்த நாட்டையே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள், சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், இறைவனை மறுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்ன நேரத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கூட்டத்திலே கேட்பார்கள், அந்த மாளிகையை உங்களில் யார் கொண்டு வர முடியும் என்று சொன்ன உடனே அங்கு இருக்கக்கூடிய ஒரு சாலிகான ஒரு இஃபரீத் என்று சொல்லக்கூடியவர், இன்னொரு பெயரும் வருகின்றது, அவர்கள் கண் சிமிட்டும் நேரத்தில் நான் கொண்டு வருகின்றேன் என்பதாக, கண் சிமிட்டும் நேரத்திலே அந்த பல்கீஸ் அவர்களும் அந்த மாளிகையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால், கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டதை இன்னைக்கு குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. என்று சொன்னால் உலகத்திலே செய்த இந்த சாதனையை அல்லாஹ் நினைத்தால் செய்ய முடியாதா? தக்வா உள்ள மக்களுக்கு, அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் சுவனத்தை இவர்களுக்கு பக்கம் கொண்டு வாருங்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். என்று சொன்னால் கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனுடைய ஆயத்துக்கள் நம்முடைய சிந்தனைகளை தூண்டி கொண்டிருக்கின்றது. சிந்தித்து பார்க்க வேண்டும், சிந்தனையை இங்குதான் நாம் செயல்படுத்த வேண்டுமே தவிர வேறு பக்கமாக இந்த ஆயத்தில் என்ன குறை இருக்கின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையில என்ன குறை இருக்கின்றது, சஹாபாக்களுடைய குறைகள் என்ன என்று ஆய்வு செய்தோம் என்று சொன்னால் ஈமானை இழந்து விடுவோம். அல்லாஹ் திருமறையில அதிகமான இடங்களிலே சிந்தனையை தூண்ட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், தஃபக்கரு ஃபி ஹல்கில்லா வலா தஃபக்கரு ஃபில்லா, அல்லாஹ் எப்படி இருக்கின்றான் என்று சிந்தித்து பார்க்காதீர்கள், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை சிந்தித்து பாருங்கள், வானத்தை எப்படி அல்லாஹ் படைத்திருக்கின்றான் அதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். அஃபலா யன்லுரூன இலல் இப்லி கைஃப குலிகத், ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டுள்ளது, மலைகள் எப்படி படைக்கப்பட்டுள்ளது, வானம் எப்படி படைக்கப்பட்டுள்ளது, பூமி எப்படி படைக்கப்பட்டுள்ளது, இவ்வளவு பெரிய வானம் எந்த தூணும் இல்லாமல் நிற்கின்றது. ஆனால் ஒரு ஆய்விலே உள்ளே பார்க்கும் பொழுது தூண் இருக்கின்றது, ஆனால் மனிதனுடைய கண்ணுக்கு தெரியவில்லை என்பதாக. இதுபோன்று எத்தனையோ செய்திகள் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகின்றது. அல்லாஹு தஆலா மலை இறக்குகின்றான் என்று சொன்னால் அந்த மலையை இறக்கக்கூடிய நேரத்திலே அந்த மலை துளி கீழே விழும்போது ஒரு மண் வாசனை ஏற்படுகின்றது. அந்த மண் வாசனை மற்ற நேரத்தில் எப்போதும் ஏற்படாது. அந்த மண்ணிலே ஒரு சக்தி இருக்கின்றது என்பதாக ஆய்வுகளிலே கண்டுபிடித்திருக்கின்றார்கள். ஃபிக்ஹுனுடைய சட்டம் சொல்லுகின்றது, ஒரு தட்டிலே ஒரு நாய் வாய் வைத்துவிட்டு அந்த எச்சியை போட்டுவிட்டது என்று சொன்னால் அதை நாம் தேய்த்து கழுக வேண்டும். 7 தடவை சோப்பு போட்டு கழுகுனாலும் சரிதான், அல்லது சாதாரண கையை போட்டு கழுவுனாலும் சரிதான், கடைசியாக 7வது தடவை மண்ணை போட்டு கழுக வேண்டும். அப்படி கழுகினால்தான் அந்த நாயினுடைய வாயில் இருந்த அந்த எச்சியிலே இருக்கக்கூடிய கிருமிகள் மண்ணை கொண்டு கழுகும் பொழுது மட்டும்தான் சாவுகின்றது என்பதாக இன்றைய ஆய்வுகள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய இமாம்கள் அன்றைக்கே சொல்லிவிட்டார்கள், நீங்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று. இப்படிப்பட்ட இமாம்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் சரியான சிந்தனை உள்ளவர்களா என்று சந்தேகப்பட்டோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா நம்மளை பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டிய சமுதாயம் இந்த சமுதாயம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆகவே குர்ஆனாக இருக்கட்டும், ஹதீஸாக இருக்கட்டும், சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறுகளாக இருக்கட்டும், இமாம்கள் நமக்கு பொக்கிஷமாக தந்த அந்த பிக்குக சட்டங்களாக இருக்கட்டும், அனைத்துமே அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், ஒரு கசானா. அதை பயன்படுத்த வேண்டும், அதை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். அதே போன்று குரானையும் ஹதீஸுகளையும் முடிந்த வரைக்கும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனை உள்ள மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம் சமுதாயத்தையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல் வாதம் உங்க தொழுது.